கிறிஸ்துக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த தாய்மார் தினத்தை நாம் நினைவு கூறும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான தாய்மார்களுக்காக முதலாவது நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். வேத புஸ்தகத்தில் அநேக காரியங்களை தாய்மார்களை குறித்து சொல்லியிருக்கிறது. ஒரு 12 வசனங்களை மட்டும் உங்களுக்கு முன்பாக ஞாபக பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, நீங்க எதிலிருந்தும் ஆரம்பிக்கலாம். இந்த 12 குறிப்புகளை நான் சொல்லும்போது 1-3 நீங்க எடுக்கலாம், இல்லைன்னா 4-5-6 எடுத்து நீங்க அந்த சர்க்கிளை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால இது என்னிடத்தில் இல்லையே, இது என்னிடத்தில் காணப்படவில்லை என்று எண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வசனங்களின் படி உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு வரங்களை, கிருபை வரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய்மார்களாக விளங்க தேவன் உதவி செய்வாராக. முதலாவது நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்டிருக்கின்றது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதே வசனத்துல சாலமன் இன்னொன்றையும் சொல்லுவார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆண்டுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி சொல்லும் பொழுது 127 சங்கீதத்தில் சாலமன் சொல்லுவார், கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அவர் அந்த வீட்டை கட்டுகின்ற பணியிலே அவர் யாரை எதிர்பார்க்கிறார் என்றால், வசனத்தின்படி தாய்மாரை எதிர்பார்க்கிறார். அவர் கட்டுகிறது என்று சொல்லும்போது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், தன் வீட்டை. இது ரொம்ப விசேஷமான ஒன்று. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள்ல சாலமன் சொல்லுவார் என்னன்னு சொன்னா 19:14 சொல்லுவார், நான் கிரைஸ்ட் தமிழ் சர்ச்சில் உள்ள புருஷரிடத்துல இந்த கேள்வியை நான் கேட்டேன், எல்லாரும் ஏகோபித்த மனசோட நீங்க சொன்னதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த வசனம் எப்படி என்றால், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் சொத்தை காட்டிலும் சுதந்திரத்தை காட்டிலும் விலையேற பெற்றது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான மனைவி. வேத புஸ்தகம் அதை தெளிவாக்க சொல்லுகின்றது. உங்களுக்கு ஒரு புத்தியுள்ள மனைவியை தேவன் தந்திருப்பாரேயானால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் அவர்கள் மூலம் உங்களுடைய குடும்பங்களை கட்டுவார். நம்முடைய தாய்மார்களை கட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். மத்தேயு 25:2 முதல் 2 வசனங்களெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது, புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் ரெண்டு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லும்போது அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகளை போல எல்லா விதத்திலும் அவங்க சுத்தமா இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன், கோவிலுக்கு போனவங்க, ஜபித்தவங்க, எல்லாம் பண்ணவங்க. இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ஒரே ஒரு வித்தியாசம், என்ன வித்தியாசம் தெரியுமா? புத்தி இல்லாத கன்னிகைகளிடத்திலும் புத்தியுள்ள கன்னிகைகளிடத்திலும் தீவட்டி இருந்தது, எல்லாம் இருந்தது, ஒன்றே ஒன்று இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. இதை நீங்க மத்தேயு 5 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார் என்னவென்றால், நீங்கள் வெளிச்சம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும், உங்களுடைய வெளிச்சம் உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை விளக்கி சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தாய்மார்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு உன்னதமான பொறுப்பு, குடும்பத்தை கட்டுகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் குடும்பத்தை கட்டும் பொழுது நற்கிரியைகளை மறந்துவிடக் கூடாது.
நீங்கள் குடும்பத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்கிறவர், கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், அதை உங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஒருவன் தன் வீட்டை கட்டுகிறது, அது மனைவியினுடைய பொறுப்பு. அதை நம்முடைய தாய்மார்கள் செய்யத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன், ஃபாதர்ஸ் டேக்கு எப்படி பண்ணணும், ஃபாதர்ஸ் டேக்கு என்ன சொல்றது, எல்லாமே மனைவிகளுக்கு அம்மாவுக்கு எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த சமயத்துல தான் ஞாபகத்தில் வந்துச்சு என்னன்னு சொன்ன, குணசாலியான ஸ்திரீ வேதத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது இந்த குணசாலிக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லிருக்கு, என்ன சொல்லுங்க பாக்கலாம். நர் குணசாலி, நற்குணசாலி, இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால புருஷனுக்கு பெரிய பங்கு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் தாய்மார்களுக்கு தந்திருக்கிற அடுத்த பொறுப்பு இரண்டாவது என்னன்னு சொன்ன, குணசாலியான ஸ்திரீ. அது யார் குணசாலியான ஸ்திரீ என்று பாத்தீங்கன்னு சொன்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 12:4 சாலமன் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, புருஷனை கிரீடமாக, புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிற மனைவி குணசாலியான ஸ்திரீ. சகோதரிகள் கூடி பேசும் பொழுது, தாய்மார்கள் பேசும் பொழுது இந்த லூஸ் டாக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும் போது இப்ப புருஷனை பத்தி நல்லதா சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுட்டீங்களேன், புரியுதா? இது தாய்மார்களுக்கு சொன்னாலும் புருஷன்மாரும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுவோம். நம்ம எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறவங்க புருஷனை பத்தி குறை சொல்லுவாங்களா? சொன்னாங்கன்னா என்ன பண்றாங்க? தலையில உட்கார்ந்துட்டு, புரியுதா உங்களுக்கு, உங்களையே மிதிக்கிறாங்கன்னு அர்த்தம். விளங்குதுன்னு நினைக்கிறேன். குணசாலியானஸ்திரி தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 31:10 சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டு பிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. நான் இதையும் ஒரு முறை கேட்டேன், உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது குணசாலியான ஸ்திரீயான்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னா சாலமனை காட்டிலும் நீங்க ஞானிகள், சாலமனை காட்டிலும் உங்களுக்கு ஞானம் அதிகம். தேவன்களை அவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிற இந்த வாழ்க்கையில சாலமன் ஞானி 1000 பெண்களை கொண்டு விட்டு சொல்லுகின்றான், 1000 பேர்களில் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை என்று சொல்லுகிறான். நம்மளாம் ஒரு ஸ்திரீய தான் கண்டோம், அந்த ஒரே ஸ்திரீ என்ன ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. நம்ம எவ்வளவு பாக்கியமானவர்கள்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க. சோ ஒரு ஸ்திரீ என்று சொல்லும்போது, ஒரு தாய் என்று சொல்லும்போது அவங்க வீட்டை கட்டுறாங்க, ஒரு தாய் என்று சொல்லும்போது அவங்க புருஷனுக்கு கிரீடமாக்கு இருக்கிறாங்க, கிரீடமாக்கு இருக்கிறாங்க. எந்த தூற்றுதல் பேச்சுகளோ குறைவுகள் சொல்லுகிறதையோ ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனை குறித்து சொல்லுவதை நிச்சயமாக வேதம் ஏற்றுக்கொள்ளுவதில்லை, ஏற்றுக்கொள்ளுவதில்லை. வேதம் சொல்லுகிறது ஒரு புருஷனுக்கு கிரீடமாக்கு இருக்கிறதுனால் அவள் குணசாலியா, இந்த ஸ்திரீயை கண்டுபிடித்தவன் பாக்கியவானான். இந்த ஸ்திரீகளுடைய விலையை பாருங்களேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், எஸ்பெஷலி கன்னியாகுமரின்னு வச்சுட்டீங்களேன், அங்க பொண்ணையும் கொடுத்து என்ன கொடுக்கணும், பொருள், பொண்ணு. இப்ப எல்லாம் என்னன்னு சொன்னா, ஒரு வீடை கட்டுறாங்க, நல்ல ஒரு பென்ஸ் காரு, ஜாகுவார் காரு கொண்டு விட்டுட்டு மேரேஜ் முடிஞ்சதும் அந்த கீ எடுத்து மாப்பிள்ளைய கையில கொடுக்குறாங்க. அவரு போகும்போது வெல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ், ஒரு ஜாகுவார் கார் நிற்கும். இதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு குணசாலியான ஸ்திரீ அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. உன்னுடைய பிதாக்கள் வைக்கின்ற சுதந்திரத்தை காட்டிலும் தேவன் அருளுகின்ற ஈவு ஒரு தாய். சரி, மூணாவது கவனிச்சிடுங்க, நீதிமொழிகள் 31:12 வேதவசனம் சொல்லுகிறது, அவங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
தன் புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நல்லா கவனிச்சிடுங்க, இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். என்னன்னா,
யாருக்கு நன்மை செய்கிறாள்? புருஷனுக்கு. இது ரொம்ப முக்கியம். அநேக ஸ்திரீகள் வேற நிறைய பேருக்கு நன்மை செய்வாங்க, புருஷன் வரும்போது.
கரெக்டா சொன்னீங்க, கண்டுகிட மாட்டாங்க, எரிஞ்சு விழுவாங்க.
புருஷன் வீட்டுக்கு வர்றதே அவங்களுக்கு பிடிக்காது, வந்துட்டாலே முகம் எல்லாம் மாறிடும். இல்ல, வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தன் புருஷனுக்கு நன்மையை செய்கிறாள்.
அருமையான நம்முடைய திருச்சபை தாய்மார்கள், நன்மை செய்கின்ற ஸ்திரீகள் என்று சொல்லும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்க புருஷனுக்கு எப்போதும் நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இதை சொல்லும் போது உங்களுடைய மனசுல ஒண்ணு வரும், என்னன்னு சொன்னா, அப்போ புருஷன் என்ன செய்யணும், புருஷன் என்ன செய்யணும், அதெல்லாம் இந்த ஃபெமினிஸ்ட் தியாலஜி வந்ததுனால வந்ததுங்க. பைபிளை நம்ம நம்புவோம், பைபிள் சொல்றத பார்ப்போம். புருஷனுக்கு நிறைய வித்தியாசமா ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நாமும் தியானிக்கலாம். பட் ஒரு குடும்பத்தை கட்டுகிறவர்கள் எப்படி இருக்கணும், நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். சரி, நான்காவதாக நீதிமொழிகள் 31:13 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, உற்சாகத்தோடு வேலை செய்யறாங்களாம். இல்ல, உற்சாகத்தோடு வேலை செய்யாதவங்க சொன்னா என்னன்னு சொன்னா, நான் தான் எப்பவும் டஸ்ட் அடிக்கணுமா, கேட்டிருக்காங்களா? இல்ல, நீங்க பாக்கியவான்கள். நான் தான் எப்பவும் குக் பண்ணணுமா, கேட்டிருக்காங்களா? இல்ல, பாக்கியவான்கள். நான் தான் எப்பவும் கிளீன் பண்ணணுமா, கேட்டிருக்காங்களா? நீங்க பாக்கியவான்கள். நான் தான் எப்பவும் வேக்யூம் பண்ணணுமா, கேட்டிருக்காங்களா? நீங்க பாக்கியவான்கள். ஐயா, உங்களுக்கு எல்லாம் இந்த செய்தி தேவை. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தந்த ஆண்டவர் தந்திருக்கிற மனைவிகள் எப்படி இருக்கிறாங்க, உற்சாகத்தோடு வேலை செய்கிறார்கள். இந்த உற்சாகத்தோடு வேலை செய்கிறது என்று சொல்லும் போதும் அது வீட்டில் காணப்பட வேண்டும். வீட்டின் காரியங்கள், ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுட்டீங்களே, எந்த இடத்துல பார்த்தாலும் சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம இங்கதான் சொல்றாங்க. ஒரு தடவை எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு, வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் கிச்சன் எங்க இருக்குது, லிவிங் ரூம்ல இருக்குதுன்னு. கேட்கல, புரியுதா நான் சொன்னது? ஆமா, இத பார்த்துட்டு யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவீங்க நீங்க? காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க அந்த மனுஷனுக்கு காதுல விழமாட்டேங்குது என்று சொல்லிட்டு சொல்லுவீங்க. அநேகருக்கு நம்ம புருஷர்களை பார்க்கும் போது செவிடேன், அவனுக்கு கண்ணு காணாத குருடேன், அவனுக்கு தலையில ஒண்ணுமே கிடையாது, அவன் புத்தி கெட்டவன், இப்படி எல்லாம் தான் இருக்கும். ஆனா வேதவசனம் என்ன சொல்ல தெரியுங்களா, ஸ்திரீகள் உற்சாகத்தோடு வேலை செய்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது தெரியுங்க, அந்த வீட்டுக்கு போகும்போது தெரியும், கிச்சன் கிச்சனாகத்தான் இருக்கும், லிவிங் ரூம் லிவிங் ரூமாகத்தான் இருக்கும். யாருமே நினைக்காதுங்க, அப்ப புருஷன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு வீட்டுக்கு நீங்கள் அலங்காரம், அந்த வீட்டின் காரியங்களை குறித்து உற்சாகத்தோடு, அப்படின்னா வில்லிங்லி, நீங்க வந்து சந்தோஷமா அதை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது உங்கள் குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளும். உற்சாகத்தோட வேலை செய்கிற ஸ்திரீ. அப்போ உற்சாகம் இல்லாம வேலை செய்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். வேத வசனத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லும் பாருங்க, என்னன்னா, நீங்க சோம்பலோட இருந்தீங்கன்னு வைங்க, பிசாசு வந்துருவான். அப்படி நான் உற்சாகத்தோடு வேலை செய்யலன்னு வைங்களேன், உங்க மனசுல எப்போதுமே யார் தான் வருவா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காதுன்னு வைங்க, யார் தான் வருவா? புருஷன். காலை எழும்பினா நீங்க டஸ்ட் அடிக்கும் போதெல்லாம் யார் தான் சொல்லுவீங்க? குக் பண்ணும்போது நெருப்பை கத்த வைக்கும் போது யார் தான் நினைப்பீங்க? கிளீன் பண்ணும் போது யார் தான் நினைப்பீங்க? கார்பேஜ் எடுக்கும் போது யார் தான் நினைப்பீங்க? அதனால புருஷன் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, உற்சாகத்தோட செய்யுங்க, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். சரி, அடுத்துக்கோ, நீங்க ஐந்தாவது, நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஆனாலும் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 31:15 சொல்லப்பட்டிருக்கிறது, இருட்டோடு எழும்புகின்ற ஸ்திரீ. அப்படின்னா இப்ப பகல் முழுசும் தூங்கிட்டு சொல்லுங்களேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நான் அடுத்த பாயிண்ட் போயிடலாம். 12 சொன்னேன், இப்ப 5 தான் வந்திருக்கோம். சொல்லுங்க, அதிகாலையில் எழுந்து, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்டியன் கல்ச்சர் தவிர மற்ற பிலீஃப்ல இருக்கிறவங்க
பெண்கள் ஆண்களை அதனால் எழும்பக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆண்களும் எழும்பணும். ஆனா பெண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதிக இருட்டோடே எழுந்து தன் வீட்டின் காரியங்களை கவனிக்கிற ஒரு ஸ்திரீ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இருக்கின்ற வீடு பாக்கியம் உள்ளது. மத்தேயு மார்க்கு சுவிசேஷம் 1:35 நீங்க பாத்தீங்கன்னா, அதிக காலையில அதிக இருட்டோட எழுந்து ஜபம் பண்ண போனது யார் தெரியுமா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காலையில எழும்பி நீங்க ஜபிக்கும் போது அந்த ஜபம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். உங்க புருஷனுக்காக அதிகாலையில் எழும்பி நின்று முழங்காலில் நின்று ஜபியுங்கள். போய் வரும் பாதைகளுக்காக, அவருடைய வேலை சலத்துக்காக, குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜபியுங்கள். உங்களுடைய ஜபங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அதிகாலையில் இருட்டோட எழுந்து தன் காரியங்களை கவனிக்கின்ற ஸ்திரீ பாக்கியவான்கள். அந்த ஸ்திரீயை பெற்றுக்கொண்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சரி, 6வது கவனிங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமொழிகள் 31:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இரவில் அவர்களுடைய விளக்கு என்ன செய்யும்? அணையாமல் இருக்கும். நீங்க யாரும் மனசுல நினைக்காதுங்க, இவர் என்ன சொல்றாரு, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. என்ன, பகலையும் தூங்க விடாது இரவுலையும் விழித்திருக்கணும்னு சொல்றாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க. இரவுல உங்களுடைய விளக்கு அணையாமல் இருக்கும்னு சொல்றது அர்த்தம் என்னன்னு சொன்னா, விழிப்போடு இருங்கள், விழிப்போடு இருங்கள். அந்த விழிப்போடு இருங்கள் என்று சொல்லப்படுவதற்கு அர்த்தம் என்னன்னா, ஆயத்தமாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாளைய தினத்தை குறித்து நீங்க காலையில் எழும்பி பொட்டி கிட்டியெல்லாம் தட்டுறதுக்கு பதிலாக இரவில் நீங்கள் போகும்போதே ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. 7வது என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, நீதிமொழிகள் 31:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அவளுடைய கைகளை திறந்து ஏழைகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் இறங்குகின்றாள். ஒரு ஸ்திரீ அதை செய்கின்றாள். அந்த ஸ்திரீயை பெற்றுக்கொண்ட குடும்பம் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய வீட்டில் உள்ள மனைவிமார் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக இருப்பார்களேயானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோபுவை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோபுவுக்கு அப்படி ஒரு மனைவி கிடைக்கல, ஆனால் யோபு தான் தன் கைகளை திறந்து பொன்னும் வெள்ளியும் அள்ளி கொடுத்தான். ஆனால் ஸ்திரீகள் செய்ய வேண்டிய காரியம் இதை, புருஷர்களும் உங்கள் ஸ்திரீகள் மூலமாக ஏழைகளுக்கு உதவுகின்ற காரியங்களை, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவுகின்ற காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் உதவி செய்வார். 8வது கவனிங்க, 8வது நீதிமொழியில் 31:26 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னன்னு சொன்னா, தயை உள்ள போதகம் பண்ணுகின்ற ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா அவங்க வாய திறந்தா ஞானம் விளங்குமா? புரியுதாங்களே, வாய திறந்தா என்ன விளங்குமா? ஞானம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது, ஒரு முறை ஒரு போதகர் ஒரு கதாகாலட்சேபம் நடத்தினார். அந்த கதாகாலட்சேபத்துல அவர் பாடும்போது ஒரு பாட்டை பத்தி சொன்னார். என்ன சொன்னா, வாயை திறக்கும் போது நிறைய பேருக்கு வெளியே வர்றது என்ன செய்யும் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு தவளை வாயை திறந்து நாக்க நீட்டுச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு பூச்சி அவுட்னு சொன்னார். ஒரு பல்லி வாயை திறந்து நாக்க நீட்டுச்சுன்னு சொன்னா ஒரு பூச்சி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த தவளைக்கு இரட்டை நாக்கு அப்படி என்று சொன்னார். வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு தாய் ஒரு ஸ்திரீ அவர்கள் ஞானம் விளங்கத்தக்கதாக தங்களுடைய நாவை திறக்கிறார்களாம். அப்படி என்றால் தேவனுக்கு பயப்படுதல் உங்களுடைய நாவிலே இருக்க வேண்டும். நீங்கள் பேசும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு தாய் இதே மாதிரி தன் பிள்ளையிடத்துல சொல்லுகின்ற, ஒரு பிள்ளை ஒரு 6 வயது 7 வயது இருக்கும்னு வச்சுட்டுங்களேன், அழுதுட்டு வாராம் வீட்டில இருந்து தாய் ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து கேட்டாள், என்னதான் நடந்து? அவன் ஒருவனை சொல்லி அவன் அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னான். சின்ன பிள்ளை, இந்த தாய் சொன்னாள், அவனுக்கு கல் கிடைக்கலையா, எடுத்து மண்டையை பழந்துட்டு வர வேண்டியதுதானேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆண்டுடைய நாமத்துல சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை நான் கேட்டேன், அதே பிள்ளை இன்னொருடைய மண்டையை பிளந்து கொண்டு வந்த நாளையும் நான் கண்டேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஒரு விதமான பாதிப்போடு வரும்போது ஒரு அம்மா தான் பாசத்தின் மிகுதியால் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் உங்களுடைய நாவில் ஒரு போதும் கர்த்தருக்கு பயப்படாத வார்த்தை வரக்கூடாது. உங்க நாவு திறந்து, யா நீ உதச்சிட்டு வந்திருக்கலாமே, நீ மிதிச்சிட்டு வந்திருக்கலாமே, நீ புடுங்கிட்டு வந்திருக்கலாமே, நீ அதை பண்ணியிருக்கலாமே சொல்லவே கூடாது. ராஜா கர்த்தர்னே ஆசீர்வதிப்பார், நீ மௌனமாக வந்துடலாம் மகனே, அதான் நல்லது. சரி, மேற்கொண்டு ஏதாவது நடக்குமே ஆனால் நான் வந்து நிச்சயமாக ஆசிரியரோடு பேசுவேன். உங்க பிள்ளையின் இடத்துல வஞ்சகம் தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் உலகத்தில் உண்டு என்பதை முன்வைக்காதீர்கள். இல்லை, சமாதானமாக போவதற்கான வழியும் உண்டு என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். அது ஒரு தாயினுடைய வேலை. அதைத்தான் ஞானி சொல்லுகிறாள், அவள் வாயை திறக்கும் போது அவளுடைய நாவிலே ஞானம் விளங்கும். என்ன நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து என்னுடைய திருச்சபையில ஊர்ல மார்த்தாண்டத்துல ஒரு சின்ன ஒரு திருச்சபை எங்க கிராமத்துல, அந்த திருச்சபையில நான் வந்து வாலிப சங்கத்துல நான் தலைவனாக காணப்பட்ட அந்த நாட்களில் என்னுடைய சொந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் அந்த யூத் இதுல இருப்பாங்க, வாலிப சங்கத்துல இருப்பாங்க. என்னுடைய தம்பிமார் அவங்க அல்ல, யாராவது ஏதாவது குறும்பு பண்ணாங்கன்னா அந்த நாட்களில் எனக்கு அதை காட்டிலும் கற்றுத் தருவதற்கு யாரும் இல்லை. நான் நிச்சயமாக என்ன செய்வேன், கையில எடுத்து வறுக்கிறத எடுத்து ஏறிவேன், அடிப்பேன். இவங்க போய் வீட்டில் சொல்லுவாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு நான் போகும்போது என்னுடைய சித்தப்பா இருக்க என்னுடைய பெரியப்பா வெளியே நிற்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா, என்ன தப்பு பண்ணான், என்ன பண்ணான், நீ சொல்றது கேட்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த தம்பிமார்கள் இன்னைக்கும் எனக்கு வலது கையா தான் இருக்கிறாங்க. அதே அந்த பெற்றோர் அன்றைக்கு என்ன சொல்லியிருக்கலாம், இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என் பிள்ளையை தொடுவதற்கு? அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் நோக்கும் போது உங்களிடத்தில் தான் வருவார்கள். ஆனால் உங்களுடைய நாவு நீங்கள் திறக்கும் போது ஞானம் விளங்க நீங்கள் பேசுங்கள். தாய்மார்கள் அதை செய்யும் பொழுது அது புருஷனுக்கும் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதம். அப்புறம் ஒன்பதாவது வசனம் பாருங்க, ஒன்பதாவது என்ன சொல்லியிருக்குன்னா, நீதிமொழிகள் 31:27 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, சோம்பலின் அப்பத்தை நீங்க புசிக்க கூடாது. வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். சோம்பலின் அப்பம் புசிக்க கூடாது, வேதவசனம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் உழைக்க வேண்டும், பாடுகள் பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விருதாவாக இருக்கக்கூடாது. விருதாவாக இருந்தா என்ன செய்யும்னா, அதை சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இப்ப வாணிஜம் இருக்குது இல்லைங்களா, இருக்குதா இல்லையா? இருக்குது. காலையில புருஷன் போனோம்னா எதுல போவீங்க நீங்க? ஓகே, அப்ப எல்லாருமே வேலை பார்க்குறீங்க, எல்லாருமே சோம்பலு நப்பத்தை என்ன செய்யல நீங்க புசிக்கல. அதனால தான் சொன்னேன் இந்த மெசேஜ்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, எதற்கு நான் சொல்றேன், இந்த போன் போட்டு பேசுறதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, எம்மா நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டு வச்சீங்கன்னு சொன்னா பரவாயில்லங்க, திரும்பி நீங்க தூண்டுவீங்க. என்ன கேட்பீங்கன்னு சொன்னா, என்னமா எப்படி இருக்கிறீங்க, அண்ணன் கூப்பிட்டானாமா, தம்பி கூப்பிட்டானாமா, அக்கா கூப்பிட்டாளா? ஏமா அவங்க தான் சொல்லலல்ல, நீங்க ஏன் இதெல்லாம் போட்டு கிளறீங்க? உங்களுக்கு தெரியும் அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொன்னா விபரீதம் தான் நடக்கும்னு தெரியும். ஆனாலும் கேக்குறாங்களாம். ஒன்னு அம்மா என்ன சொல்லுவாங்க, கூப்பிட்டா சரி, என்னமா சொன்ன, என்ன பத்தி எதுவும் சொன்னால, இதெல்லாமா தேவை? இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க நைட்ல போய் தூங்கும் போது உங்க விலை கணையாமல் தான் இருக்கும். காரணம் என்ன, எப்படா முடியும், அம்மாவை கூப்பிட்டு பேசலாம், அக்காவை கூப்பிட்டு பேசலாம் என்றுதான் இருக்கும். இந்த வீட்டில் இருந்து கொண்டு இந்த போன்ல பேச, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தெரியும், பாத்துட்டீங்க கிராமங்கள்ல, நான் பட்டணத்தை சொல்லல, காலையில வேலை இல்லாதவங்க ஒரு 10 பேர் கூடி உட்கார்ந்து பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இல்ல, உங்க ஊர்களெல்லாம் பாக்கியம் செய்த உரைய, எங்க ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்டு, 10 பேர் இல்லாட்டி 5 பேராவது உண்டு, அப்படி சேர்ந்து நிப்பாங்க, நின்று பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு இடி வெட்டும், மின்னலும் மழையும் இல்லாம போகவே போகாது. பாத்துட்டுங்க, எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், வேதவசனம் சொல்லுகிற சோம்பலின் அப்பத்தை புசிக்காத,
ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றது எல்லாமே ஒரு பொருள் உள்ளதாக இருக்கும். நீங்க உங்களுடைய வேலைகளை அலுவல்களை நீங்கள் பெருக்கும் போது நிச்சயமாக இந்த சோம்பலின் மூலமாக வரக்கூடிய பாவங்கள் வராது.
நீங்க பிஸியா இருப்பீங்க, நீங்க பிஸியா இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த தேவையில்லாத பேச்சுகள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்னா மாத்திரலாம் பாருங்க. நிறைய காரியங்கள் அம்மா எல்லாம் மறந்துருப்பாங்க. ஞாபகம் என்னம்மா அன்னைக்கு அவன் சொன்னது ஞாபகம் இல்லையம்மா, மறந்துட்டீங்களா? அம்மா மறந்துருப்பாங்க, அவங்களையும் பரலோகம் போக மாட்டோம், நம்மவும் போக மாட்டோம். இதுதான் இந்த சோம்பலின் அப்பம் புசிக்கிறவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம். ஞானி சொல்றாரு, ஏம்மா வேண்டாம்டா, வேண்டாம், உன் வீட்டு காரியத்தை